அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
தவக்காலம் நான்காம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் யோசுவா அதிகாரம் 5, இறை வசனங்கள் 9-12 முடிய. ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேயேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14 நாள் மாலை எரிக்கோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலுக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 34.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 கொரிந்தியர் 5. இறைவசனங்கள் 17-21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-3, 11-32. அக்காலத்தில் வரித்தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அந்த தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதே இல்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கின்றாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இனிய இதயங்களே, இன்று நாம் தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி ஊதாரி மைந்தன் ஓமையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இங்கு மூன்று மனிதர்களின் மனநிலையையும் செயலையும் நமக்கு காட்டுகிறது. ஒன்று, ஊதாரி மைந்தன், அதாவது இளைய மகன். இவன் இளமை முறுக்கினால் தந்தையுடன் சண்டை போட்டுக் கொண்டு சொத்தை பிரிக்கச் சொல்லி அதோடு தந்தையின் உறவையும் முறித்துக் கொண்டு செல்கின்றான். சென்றவன் இந்த உலகமே சதம், இன்பமே நிதம் என்று உல்லாசமாக செலவழிக்கின்றான். இது அவனுடைய அறியாமை. அறியாமையே எல்லா துன்புகளுக்கும் காரணம் என்று இந்திய தத்துவங்கள் கூறுகின்றன. ஆம், இந்த உலகம் நிலையானதல்ல, இந்த சிற்றின்பங்கள் நிரந்தரமானவை அல்ல என்று உணராத அவன் தான் தோன்றித்தனமாக வாழ்கின்றான். ஆனால் அங்கு வந்தது ஒரு பெரிய சோதனை. எங்கும் பஞ்சம். வயிறு நிரப்ப தவிடுகூட கிடைக்கவில்லை. கூட இருந்த நண்பர்களும் பணம் கரைந்துவிட்டதும் காக்கை போல பறந்து விட்டார்கள். அப்போதுதான் அவன் தன் நிலையை அறிந்தான். இந்த உலகத்தின் நிலையாமையை உணர்ந்தான். கூத்து முடிந்து கூட்டம் கலைவதைப் போன்று ஊதாரி மகனுடன் இருந்த நண்பர்கள் கூட்டமும் கையில் பணம் கரைந்தவுடன் கலைந்துவிட்டனர். இப்போதுதான் இவனின் செயலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். புத்தி தெளிகின்றான், தன் பழைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்றான். தந்தையின் அன்பையும் உறவையும் நினைத்து பார்க்கின்றான். அவனுக்கு ஏற்பட்ட பெரிய துன்பம் பணம் கரைந்துவிட்டதே, பட்டினியா இருக்கின்றேனே என்பதல்ல. மாறாக அன்பு தந்தையின் அன்புறவை உதறிவிட்டு வந்துவிட்டேனே என்பதுதான். எனவே மனம் வருந்துகின்றான். தான் ஒரு பாவி என்பதை உணர்கின்றான். மனம் திரும்புகின்றான். மனம் திரும்புதலுக்கான வெளிப்படையான ஒப்புரவை மேற்கொள்கின்றான் தந்தையிடம் சென்று. அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகனென்று எண்ணப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தன்னுடைய மனம் மாற்றத்திற்கான ஒப்புரவின் அடையாளமாக கேட்கின்றான். தந்தையிடம் தன்னை அடைக்கலமாக்குகின்றான். இரண்டாவது, தந்தையின் அன்பு. தன் சொத்தையெல்லாம் பிரித்து தன் உறவையெல்லாம் உதறிச் சென்றாலும் அவன் என் மகனே என்று பந்தத்தில் பட்டியெறியும் தந்தையாய் அவன் தந்தை விளங்குகின்றார். தன் சொத்தை பிரித்து சென்றுவிட்டானே என்ற துன்பத்தை விட தன் உறவை தன் அன்பை உதறி தள்ளிவிட்டு சென்றுவிட்டானே என்ற துன்பம்தான் அவரை அதிகம் வாட்டியது. எனவேதான் தன் மகன் திரும்பி வருவான் என்று உண்ணாமலும் உறங்காமலும் காத்திருக்கின்றார். பின் தன் மகன் வருவதை தூரத்திலிருந்து பார்த்தவுடனே ஓடிச் சென்று அன்பொழுக அள்ளி அரவணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிகின்றார். இங்குதான் அவரின் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. பிரிவு துன்பத்தை விட சேர்ந்த இன்பம் பெரிது. முன்னை விட இப்போதுதான் தன் மகன் மீது அதிக அன்பை பொழிந்து மகிழ்கின்றார். இதுதான் இறைவனின் அன்பு. இன்று நம் இறைவனும் தந்தையாக இருந்து நம்மை வாவென்று அள்ளி அரவணைக்க இருகரம் விரித்து காத்துக்கொண்டே இருக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்று மத்தேயு நற்செய்தியிலே நாம் படிப்பதை நினைவு கூறுகின்றோம். மூன்றாவது, மூத்த மகன். மூத்த மகன் வயலில் இருந்து வருகின்றான். வீட்டில் விருந்து முழக்கத்தை கேட்கின்றான். தம்பி வந்துவிட்டதையும் தந்தை மகிழ்ந்திருப்பதையும் பார்க்கிறான். முகம் சுளிக்கிறான். வெறுப்பை காட்டுகிறான். வெளியே நிற்கின்றான். இவன் அன்றைய பரிசேயர்களின் மொத்த உருவகமாக இருக்கின்றான். பரிசெயரும் தங்களுக்குத்தான் மீட்பு, தாங்கள்தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், மற்றவர்கள் பாவிகள் ஆயக்காரர்கள் என்று பிரித்து வைத்திருந்தனர். இங்கு தன்னுடைய தம்பியை இவ்வாறு நினைத்துத்தான் மூத்த மகன் கேட்கின்றான், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொளுத்த கண்டை அடித்திருக்கிறேரே என்று கேட்கிறான். இது அண்டைய பரிசேயரின் குறை கூறும் பண்பு. அதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான் மூத்த மகன். அவனுக்கு தம்பி மீதும் அன்பில்லை, தந்தை மீதும் நம்பிக்கையில்லை. சரி, நாம் எப்படி? பங்கு தந்தையிடம் ஒருவன் வந்து, சுவாமி, நான் என் தந்தைக்கு மூத்த மகன். என் தம்பி ஊர் சுட்டிக் கொண்டு வேலை செய்யாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. என் அப்பாவும் அவன் மீதுதான் அதிகம் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னான். அதற்கு பங்கு தந்தை, தம்பி, நீ தினமும் பரலோக மந்திரம் சொல்லும்போது என்ன சொல்லுகின்றாய்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிறர் குற்றங்களை நாங்கள் பொறுப்பது போல என் குற்றங்களையும் பொறுத்திரலும் என்றுதானே. பின் எப்படி உன் தம்பியை மன்னிக்காமல் அவன் மீது வெறுப்பு கொள்ளலாம் என்றார். இதை கேட்ட அவன் அடுத்த நாளிலிருந்து தன் தம்பியை அன்பு செய்ய ஆரம்பித்தான். தம்பியும் எல்லோரும் தம்மை அன்பு செய்வதை அறிந்து தன் தவற்றை உணர்ந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். இனிய இதயங்களே, தவறு செய்வது மனித இயல்பு. தவற்றை திருத்தி வாழ்வது புனித பண்பு. இறை அன்பு அளவிட முடியாதது. இந்த அன்பில் நிலை பெற்று இந்த தவக்காலத்தில் நம் பாவ வாழ்வை விட்டு இறையன்பில் ஒப்புரவாகி ஒன்றாகுவோம்.
அன்பான தந்தையே இறைவா, எம் வாழ்வில் நீர் எமக்கு அருளும் நன்மைத்தனங்களுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். எம் நேசு இயேசுவே, மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன பயன் என்று நீர் கற்பித்த வார்த்தைகளை உணர்ந்து தெளிந்து உம்மை பின் செல்ல எம்மோடு கரம்பிடித்து வாரும். உம்மை போல நாம் மாற நீர் கற்பித்து வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகளை எம் வாழ்வாக மாற்ற உம் தூய ஆவியை எம்மேல் பொழிந்து எம்மை புதுப்படைப்பாக மாற்றியருளும். இயேசுவே என்று மாறாத அன்பரை உம்மை நேசிக்கின்றோம். உமது புனித அன்னையை எமக்கு தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். புனித அன்னையே, உமது பாசத்திற்காக, அருளுக்காக, அன்புக்காக நன்றி கூறுகின்றோம். தினமும் உமது சபமாலையோடாக நாம் உம்மில் இணைந்து இருக்கவும் உமது பரிந்துரை எமக்கும் பிறருக்கும் அருள் வரங்களாக கிடைக்கவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.